الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله جعل لكم من بيوتكم سكنا وجعل لكم من جلود الانعام بيوتا تستخفونها يوم ضعنكم ويوم اقامتكم ومن اصوافها واوبارها واشعارها اثاثا ومتاعا الى حين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم طوبى لمن ملك لسانه ووسعه بيته وبكى على خطيئته او كما قال عليه الصلاه والسلام துவலனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கே உரித்தானது. அவனுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது இஸ்லாமிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் எமது வாழ்விலே எடுத்து நடக்கும்படியாக எமக்கு ஏவியுள்ளானோ அத்தகைய அனைத்து விடயங்களையும் பரிபூர்ணமான முறையில் எடுத்து நடந்தோம். எவைகளை விட்டும் அல்லாஹ் எம்மை எச்சரித்துள்ளானோ அத்தகைய அனைத்து விடயங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் நசீஹத் செய்து கொள்கின்றேன். புனித ஜுமாவுக்கு சமம் தந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, எனது இஸ்லாமிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே எமக்கு பலவிதமான நியமத்துகளை செய்திருக்கின்றான். அல்லாஹுடைய நியமத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றது. அந்த நியமத்துக்களை மட்டிடவே முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அந்த நியமத்துக்களை கணக்கிட்டு பார்த்தால் மட்டிடவே முடியாது. எனக்கு இத்தனைதான் அல்லாஹ் தந்திருக்கின்றான், எனக்கு அல்லாஹ் இவ்வளவே தான் தந்திருக்கின்றான், இதை மாத்திரம்தான் தந்திருக்கின்றான் என்று யாருக்கும் எதனையும் குறிப்பிட்டு மாத்திரம் சொல்ல முடியாது. அல்லாஹுடைய நியமத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றது. சகோதரர்களே, அத்தகைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நியமத்துக்களை எங்களுக்கு வழங்கிவிட்டு எம்மிடமிருந்து அவனுக்கு நாம் நன்றியுள்ள நல்லடியார்களாக ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்றான். ஆகவே அவனுடைய அந்த நியமத்துகளை சரியான முறையிலே எடுத்து நடக்கக்கூடிய அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்திலே எம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்தருள்வானாக. சகோதரர்களே, நண்பர்களே, எம்மை அல்லாஹ் உலகத்திலே முஅ்மின்களாக முஸ்லிம்களாக படைத்திருப்பதே மேலான பெரிய ஒரு நியமத். அதே போன்றே நாம் உலகத்திலே இஸ்லாமிய ஒரு வீட்டிலிருந்து பிறந்து இஸ்லாமிய வீட்டிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோமே, எங்களுக்கென்று ஒரு இஸ்லாமிய வீட்டை அல்லாஹ் தந்திருக்கின்றானே, அது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய ஆகப்பெரிய நியமத்தாக இருக்கின்றது. உலகத்திலே எத்தனை அமைப்பில் எத்தனை விதமான முறைகளில் எத்தனை விதமான சூழல்களில் இன்றே ஒவ்வொருவருடைய வீடுகளும் அமைந்திருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குஃப்ரை விட்டும் அதே போன்று சிறுக்குடைய தன்மைகளை விட்டும் அதே போன்று அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடிய அந்த நிலைமைகளை விட்டும் எங்களை அல்லாஹ் முஸ்லிமான ஒரு வீட்டிலே வாழச் செய்திருக்கின்றான். அது அல்லாஹுடைய ஆகப்பெரிய ஒரு நியமத்தாக இருக்கின்றது. குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியாக வாழ்வதற்கான வீட்டை தந்திருக்கின்றான், இதை அவனுடைய ஆகப்பெரிய ஒரு நியமத்தாக இருக்கின்றது என்ற வார்த்தைகளை கூட சொல்லுகின்றான். அதனால் சகோதரர்களே, நண்பர்களே, இன்று நாம் யோசிக்க வேண்டும். நாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய நல்லடியார்களான அந்த முஃமினுடைய பட்டியலில் இருந்தாலும் நாம் சரியான அமைப்பிலே அந்த ஈமான் உடையவர்களாக வாழ்கின்றோமா? அந்த ஈமானுடைய சூழலில் எங்களுடைய சூழல் அமைய பெற்றிருக்கின்றதா? நாம் சொல்லுகின்ற அமைப்பிலே அந்த ஈமானுடைய வீடு எங்களுடைய வீடாக இருக்கின்றதா? இதை நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு விரும்புவதும் அப்படியாக அவனுக்கு விருப்பமான செயல்கள் விருப்பமான தன்மைகள் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு இடங்களிலிருந்தும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். ஹதரத் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூஃபாவிலே, இராக்கினுடைய பகுதி கூஃபாவிலே அவர்கள் குத்பா செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள்.
அதில் ஒரு ஹதீஸை ஞாபகம் கூறினார்கள். சகோதரர்களே, அந்த ஹதீஸ் என்ன தெரியுமா? அல்லாஹு ஜல ஜலாலஹு சொல்லுவதாக ஹதீஸுல் குதுசி சொல்லுகின்றார்கள், எந்த வீட்டிலே அல்லாஹு ஜல ஜலாலஹு விரும்பக்கூடிய செயல்கள் உருவாக்கப்படுமோ செய்யப்படுமோ அந்த வீட்டிலே மக்கள் எல்லோரும் விரும்பக்கூடிய அந்த நிலைமைகளை அந்த வீடுகளில் அல்லாஹ் உருவாக்கி விடுகின்றான். எந்த வீட்டிலே அல்லாஹுக்கு விருப்பமான செயற்பாடுகள் விருப்பமான தன்மைகள் உருவாக்கப்படுமோ அந்த வீடுகளிலே அந்த மக்கள் விரும்புகின்ற சந்தோஷமான நிம்மதியான அமைதியான அப்படியான நிலைமைகளை அந்த வீடுகளிலே அல்லாஹ் அமைத்துக் கொடுக்கின்றான். எந்த வீட்டிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹுவுக்கு மாறுபாடு செய்யப்படுமோ அவனுக்கு மாற்றம் செய்யப்படுமோ அவனுடைய கட்டளைகள் உதாசீனம் செய்யப்படுமோ அந்த வீட்டிலே அல்லாஹ் அந்த மக்கள் விரும்பாத அந்த வீட்டிலே இருக்கின்றவர்கள் விருப்பமில்லாத அவர்களுக்கு விருப்பமில்லாத செயற்பாடுகளை அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கின்றான். அதாவது பிரச்சனைகள் நிம்மதியற்ற தன்மைகள் மிக மோசமான நிலைமைகளை அந்த வீடுகளிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அமைத்துக் கொடுக்கின்றான் என்பதாக அந்த ஹதீஸை ஞாபகம் ஊட்டுகின்றார்கள். சகோதரர்களே, நண்பர்களே, நாம் எங்களுடைய வீட்டிலே எங்களுடைய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் விரும்புகின்ற செயற்பாடுகளை செய்கின்றோமா என்பதை ஒவ்வொருவரும் எங்களுடைய மனசால் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, இன்று எங்களுடைய வீடு ஒரு இஸ்லாமிய வீடாக இருக்கின்றதா? இஸ்லாமிய சூழலில் அமைய பெற்றிருக்கின்றதா? நாங்கள் வீட்டை கட்டிருக்கின்றோம், வீட்டை வாங்கி இருக்கின்றோம், எங்களுக்கென்று வீட்டை நாங்கள் சொந்தமாக்கி கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, வீடு எங்களுக்கு சொந்தமானதாக இருக்கலாம், வீட்டில் நாங்கள் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆனால் எங்களை படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு எங்களுக்கான சரியான நிம்மதியை தருவதாக இருந்தால் அந்த வீட்டிலே நடக்கின்ற செயற்பாடுகள், அந்த வீட்டிலே உருவாக்கப்படுகின்ற அமல்கள், அந்த வீட்டினுடைய சூழலைத்தான் முதலாவது பார்க்கின்றான். சகோதரர்களே, நாம் அனைவரும் பள்ளி வாயிலுக்கு வருகின்றோம். பள்ளி வாயிலுடைய சூழல் அழகாக இருக்கின்றது. பள்ளி வாயிலுக்குள்ளே நாங்கள் காலை வைக்கின்ற பொழுதே ஒரு நிம்மதி வருகின்றது. பள்ளி வாயிலுக்குள்ளே ஈமானுடைய பேச்சுக்கள் பேசப்படுகின்றது. குர்ஆன் ஹதீஸினுடைய விடயங்கள் அங்கே போதிக்கப்படுகின்றது. அந்த பள்ளி வாயிலுக்கு எப்பொழுதெல்லாம் நாங்கள் நுழைவோமோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுதான் செல்வோம், அமைதியை பெற்றுத்தான் செல்வோம். பள்ளி வாயில் அப்படியாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு தக்குவா உள்ள மனிதனுக்கும் ஒவ்வொரு சாலிஹான மனிதனுக்கும் உரிய ஒரு ஒதுங்கும் தளமாக வீடாக பள்ளி வாயிலை அமைத்து தந்திருக்கின்றான். ஆனால் இதே போன்று நாம் பள்ளி வாயிலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நேரங்கள், பள்ளி வாயிலுக்கு வரக்கூடிய அந்த நேரங்களை பார்க்கின்ற பொழுது அது குறுகிய நேரங்களாகத்தான் இருக்கின்றது. எங்களுடைய அதிகமான நேரங்கள் எங்களுடைய தொழிற்சாலைகளில், நாங்கள் வேலை புரிகின்ற இடங்களில், அடுத்ததாக எங்களுடைய வீடுகளில் தான் கழிகின்றது. அதனால் சகோதரர்களே, இந்த பள்ளி வாயிலுக்குள் கொஞ்ச நேரம் நாங்கள் இருக்கின்ற பொழுது நிம்மதி வருகின்றது என்றால் அதே நிம்மதியை அல்லாஹ் எங்களுடைய வீட்டில் வைக்காமலும் இல்லை. அல்லாஹ் அந்த நிம்மதியை எங்களுடைய வீடுகளில் வைத்துத்தான் இருக்கின்றான். அந்த நிம்மதிகளை அல்லாஹ் எப்படி வீடுகளிலே வைத்திருக்கிறான்? அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுவது கொண்டு, அங்கே இபாதத்துகளை செய்வது கொண்டு, அங்கே திக்ருகளை செய்வது கொண்டு, அங்கே பல நன்மையான காரியங்களை நாங்கள் எங்களுடைய வீடுகளில் செய்கின்ற பொழுதுதான் எங்களுடைய வீடு எங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வீடாக அங்கே மாறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொல்கின்றார்கள்? லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபர்களாக ஆக்கிவிட வேண்டாம், வீடுகளை கபர்களாக ஆக்கிவிட வேண்டாம். கபர்களை சென்றுவிட்டால் அங்கே யாருமே தொழுவதில்லை. சகோதரர்களே, அதே போன்று எங்களுடைய வீட்டை அமைக்க முடியாது. நபி அவர்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள், பரவான தொழுகையை நாங்கள் பள்ளி வாயிலே ஜமாத்தாக தொழுது விட்டோம் என்றால் சுன்னத்தான தொழுகைகளை எங்களுடைய வீடுகளிலே சென்று தொழுது கொள்ளலாம் என்ற அந்த ஹதீஸ்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். சகோதரர்களே, நண்பர்களே, நாம் பள்ளி வாயில்களிலே தொழுகின்றோம், எங்களுடைய சுன்னத்தான தொழுகைகளுக்கான இடத்தை வீடாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டுமே. வீட்டிலே நாங்கள் தொழுவது குறைவு, தொழுவது குறைவு. தஹஜ்ஜுதுடைய தொழுகையை வீட்டிலே தாராளமாக நாங்கள் தொழ வேண்டும். துஹாவுடைய தொழுகை, தொழிலுக்கு செல்கின்றோம், வேலைக்கு செல்கின்றோம், அதற்கு முன்னமாக நாங்கள் துஹாவுடைய தொழுகையை வீட்டிலே நாங்கள் தொழுது விட்டு செல்லலாமே. அதே போன்று எங்களுக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் தொழக்கூடிய அந்த சுன்னத்துகளை கூட எங்களுடைய வீடுகளில் கூட தொழலாம். சகோதரர்களே, அவ்வாறு தொழுகின்ற பொழுதே வீடு ஒரு மஸ்ஜிதாக அமைகின்றது, வீடு ஒரு பள்ளி வாயிலாக, எங்களுடைய வீடு வீடு நாங்கள் வசிப்பதற்கான இடமாக மாத்திரம் இருக்கக்கூடாது, அது இபாதத்துக்கான இடமாக இருக்க வேண்டும். அது நல்ல விஷயங்களை படிக்கக்கூடிய, படித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அதாவது கல்வி கூடமாக எங்களுடைய வீடு இருக்க வேண்டும். பல நல்ல காரியங்களை ஆலோசனை செய்யக்கூடிய ஆலோசனை பீடமாக எங்களுடைய வீடு இருக்க வேண்டும். வெறுமனை நாங்கள் அங்கே சென்று உறங்குவதற்கும் நாங்கள் ஓய்வெடுப்பதற்கு மாத்திரமாக எங்களுடைய வீடுகளை அமைத்து விடக்கூடாது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சுன்னத்தான அந்த நஃபிலான தொழுகைகளை உங்களுடைய வீடுகளில் அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். சகோதரர்களே, அப்படியாயேன் அந்த வீட்டிலே எவ்வளவு பெரிய அமல்கள் உருவாக்கப்பட வேண்டும், எவ்வளவு உன்னதமான அமல்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். ஆனால் இன்று எங்களுடைய வீடுகள் இருக்கின்றது, அந்த இபாதத்துடைய அமைப்பை பார்க்கின்ற பொழுது சகோதரர்களே அது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை அவர்களுடைய வீடுதான் அவர்களுக்கு பள்ளி வாயில் என்று ஏன் சொன்னார்கள்? சகோதரர்களே, பெண்களுக்கான பள்ளி வாயில் அவர்களுடைய வீடாகத்தான் இருக்கின்றது என்ற வார்த்தையை நபி அவர்கள் கூறியது எதற்காக? அந்த பெண்கள் வீட்டிலிருந்து அமல் செய்ய வேண்டும், பள்ளி வாயிலை போல தனக்கென்று அந்த வீட்டிலே ஒரு இடத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் இபாதத்துக்காக வேண்டி. அப்படியெல்லாம் ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லி தருகின்றது சகோதரர்களே. அதே போன்று தான் அந்த வீட்டிலே எப்பொழுதெல்லாம் சூரத்துல் பக்கரா அதே போன்று குரானும் ஓதப்படுமோ அந்த வீட்டிலே ஷைத்தான்கள் கூட விரண்டோடக்கூடிய நிலைமை உண்டாகி விடுகின்றது. ஒரு காலம் இருந்தது சகோதரர்களே எங்களுடைய வீடுகளிலே அந்த குர்ஆனுடைய சப்தங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இருந்தது. ஆனால் இந்த காலங்களை பார்க்கின்ற பொழுது குர்ஆனுடைய சப்தங்கள் எங்களுடைய வாயிலால் நாங்கள் ஓதக்கூடிய அந்த நிலைமை குறைவு. ஆனால் நாங்கள் எதையோ வைத்து சீடிக்கல்லை அல்லது வேறு வேறு விதமான அமைப்போலை வைத்து கராத்துகளை கேட்கின்றோம். கேளுங்கள், பிரச்சனை இல்லை. நாம் ஓதுகின்றோமா? அந்த வீட்டிலே எங்களால் அந்த குர்ஆன் ஓதப்படுகின்றதா? அந்த குர்ஆனை நாங்கள் ஓதுகின்றோமா? இன்று என்ன சொல்கின்றோம்? எங்களுடைய வீட்டிலே, நான் இந்த வீட்டை வாங்கின நாள் முதல் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது, இந்த வீட்டுக்கு நான் கூலிக்கு சென்றது முதல் நாள் இருந்து இன்று வரைக்கும் பிரச்சனையாகத்தானே இருக்கிறது, எனக்கு பலதரப்பட்ட அமைப்பிலே இந்த வீட்டிலே வாழ்வது பயங்கரமாக இருக்கிறது என்று இப்பொழுது பார்த்தாலும் இந்த வீட்டுக்கு வந்ததற்கு பின்னால் இருந்து எனது குழந்தைகளுக்கு ஒரே அதாவது சுகமாகத்தானே இருக்கிறது, எனது மனைவிக்கே சுகம் இல்லையே, எப்பொழுது பார்த்தாலும் நான் பல அமைப்பிலே அதாவது உழைக்கின்றேன், பல அமைப்பிலே நான் எனக்கு வசதி இருக்கின்றது. எவ்வளவு தான் வசதி, எவ்வளவு தான் உழைப்புகள், எவ்வளவு தான் இருந்தாலும் அந்த வீட்டிலே நிம்மதியை நான் காணவில்லையே. ஆரம்பத்திலே நான் ஒரு வீட்டிலே இருந்தேன், ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய வீட்டிலே எனக்கு அந்த நிம்மதி கிடையாது என்றெல்லாம் சொல்கின்றார்கள். நடக்கின்றது சகோதரர்களே, பலர்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. வீட்டை வாங்கியதற்கு பின்னால் அவர்கள் யோசித்தது வேலை கிடையாது. அந்த வீட்டிலே என்ன அமல் உருவாக்கப்பட வேண்டும்? அந்த வீட்டிலே ஓதப்பட வேண்டியவைகள் எவை? சூரத்துல் பக்கரா ஓதப்பட வேண்டும். தினமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வீட்டிலே சூரத்துல் பக்கரா தினமும் ஓதப்படுமோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரட்டி அடிக்கப்படுகின்றான். ஷைத்தான் விரட்டி அடிக்கப்படுகின்றான், ஷைத்தானே வரமாட்டான். அப்படியாயின் அந்த வீடு நிம்மதியான வீடாக இருக்கிறது. சிலர்கள் சொல்வார்கள், பயங்கரமாக இருக்கிறது, தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நடுக்கம் பிடிக்கின்றது, நினைக்கின்றார்கள் ஷைத்தானுடைய கோளாறுகள் என்று. சகோதரர்களே, இது எங்களுடைய பலகீனம். நாங்கள் அந்த வீட்டிலே ஓத வேண்டிய விஷயங்களை ஓதவில்லை, அதனால் இவ்வளவு பிரச்சனைகள் உருவாகி விடுகின்றது. சூரத்து யாசினை நாங்கள் தினமும் ஓதுகின்றோமா? காலையில் எங்களுடைய வீடுகளில் இருந்து யாசின் சூராவை ஓதக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்து கொடுக்கப்படுகின்றது. அப்படியாக எங்களுடைய வீட்டிலே அந்த சூராக்கள் ஓதப்படுகின்றதா? ஆனால் நாங்கள் பார்க்கின்ற பொழுது வயது முதிர்ந்தவர்கள் அங்கே வீடுகளில் ஓதுவார்கள், அவர்கள் திக்ர்களை செய்வார்கள், அவர்களை சலவாத்துகளை ஓதுவார்கள், அவர்கள் இன்னும் உண்டான அமல்களை செய்வார்கள். அவர்களுக்கும் கூட இடையூறாக சிலர்கள் அதே வீட்டிலே இருப்பார்கள். சிலர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு அந்த வீடுகளிலே அமல்களை செய்வதற்கு முற்படுவார்கள். அங்கே வீட்டில் உள்ள வேறு வேறு சத்தங்கள் அங்கே வந்து கொண்டிருக்கும். இவர்கள் மகரிபுக்கு பின்னால் குர்ஆனை எடுத்து ஓத முற்பட்டு விட்டால் என்னமோ சத்தம் அங்கிருந்து ஏதோ ஓசைகள் வந்திருக்கும். எல்லோருமாக பார்த்தால் அதற்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டே இருப்பார்கள். சகோதரர்களே, ஒரு காலம் மகரிப் என்றால் அது குர்ஆன் திலாவத்துக்குரிய காலம் என்றே ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த காலம் இப்பொழுது இல்லை. அதனால் இன்று அதிகமான பிரச்சனைகள், அதிகமான நோய்கள், அதிகமான நெருக்கடிகள் எல்லாம் வருவதற்கான அடிப்படை காரணம் நாங்கள் செய்ய வேண்டிய அமல்களை செய்யவில்லை. நாங்கள் யாரையுமே குற்றம் சொல்ல தேவையில்லை, எங்களை நாங்களே குற்றம் சொல்லிக் கொள்வோம். நான் செய்யாத குறைபாடு, நான் இந்த இபாதத்தை செய்யவில்லை, நான் இந்த அமலை செய்யவில்லை, அதனால் எனக்கு இப்படியான விளைவுகள் உண்டாகிவிடுகிறது. அதைத்தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. அதுதான் எங்களுடைய மனசிலே வர வேண்டியது சகோதரர்களே. அதே போலத்தான் உதாரணமாக நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகின்றோம், வீட்டுக்குள்ளே நுழைகின்றோம், நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுது என்னது சொல்லி நாங்கள் நுழைகின்றோம்? எங்களுடைய வீடு தானே, நாங்கள் வாங்கிய வீடு தானே, எனக்கு சொந்தமான வீடு தானே என்று நினைத்த பிரகாரம் எல்லாம் எங்களுடைய வீட்டுக்குள் நுழைய முடியாது. அதற்கு இஸ்லாம் வழிகாட்டல் செய்திருக்கிறது. வீட்டுக்குள்ளே நுழைய முன்பு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதே போன்று அங்குள்ளவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும். வீட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுது துஆ ஓத வேண்டும். மேலதிகமாக வீட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுது ஓத வேண்டிய ஒழுக்க முறைகள் என்று இன்னும் சிலதை உலமாக்கள் சொல்கின்றார்கள். ஆயத்துல் குர்சியை முடியுமாயின் ஓதிக்கொள்ளலாம், அதே போன்ற புல் சூராக்களை முடியுமாயின் ஓதிக்கொள்ளலாம். ஒழுக்க முறைகள் சகோதரர்களே, இப்படி எல்லாம் யாரெல்லாம் ஓதிக்கொண்டு அல்லாஹுடைய நாமத்தை சொல்லி துஆவை சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே நுழைவார்களோ, ஷைத்தான் என்ன தெரியுமா சொல்கின்றான்? அவனுடைய நண்பர்களை பார்த்து, ஷைத்தானுடைய நண்பர்களை பார்த்து ஷைத்தான் சொல்கின்றான், லா முகாம லகுமுல் யௌமஹா ஹுனா வலா மபீத லகுமுல் யௌமஹா ஹுனா வலா அஷா. அவன் என்ன தெரியுமா சொல்கின்றான்? நண்பர்களே, சேத்தான் அவனுடைய நண்பரை பார்த்து சொல்கிறான், எனது நண்பர்களே, இன்றைய நாள் இந்த வீட்டிலே உங்களுக்கு இருக்க முடியாது, இரவு தரிக்க முடியாது, இரவு சாப்பிட முடியாது. இந்த வீட்டிலே அல்லாஹ்வுடைய நாமம் கூறப்பட்டு விட்டது, எல்லோரும் ஓடிவிடுங்கள் என்பதாக சொல்கின்றான். சகோதரர்களே, ஒரு சாதாரணமாக துஆ, துஆவை ஓதிக்கொண்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுது இப்படியான ஒரு நிம்மதியான தன்மை எங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். ஷைத்தானை விரட்டி அடித்து யார் இந்த துஆக்களை ஓதவில்லையோ, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லவில்லையோ, வீட்டுக்குள்ளே நுழைகின்ற விதத்திலே அவர்கள் நுழையவில்லையோ, ஹதீஸ்களிலே வருகின்றது, அந்த ஷைத்தான் என்ன தெரியுமா சொல்கின்றான் தனது நண்பர்களை பார்த்து, இன்றைய நாள் இந்த வீட்டிலே சந்தோஷமாக நீங்கள் கழியுங்கள், சந்தோஷமாக இரவை கழியுங்கள், இந்த வீட்டிலே உள்ளவர்களுடன் சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்கள் குடிங்கள் என்ற வார்த்தைகளை கூட அந்த ஷைத்தான் தனது நண்பர்களுக்கு சொல்கின்றான். அதனால் பார்க்கின்றோம், வேலையில் இருந்து வீட்டுக்குள்ளே நுழைகின்றோம். சில கட்டங்களில் நாங்கள் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, அன்றாட மனிதனுக்கு நடக்கின்ற விடயங்கள். வீட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுது துஆக்களும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நாங்கள் சென்றோம், கதவை திறந்தோம், நாங்களே நுழைந்து விட்டோம். முதலாவது எங்களுடைய குழந்தைகள் வரலாம், அல்லது எங்களுடைய மனைவி வரலாம், வந்து பலவிதமான பிரச்சனைகளை தலையிலே வைத்து விடுவார்கள். அது அவர்கள் நினைப்பது அல்ல, ஷைத்தானுடைய தூண்டுதல்கள், ஷைத்தானுடைய ஏற்பாடுகள். என்ன நடக்கின்றது? மனைவி வருவாள், நான் இந்த சாமணத்தை கொண்டு வரும்படியாக சொன்னேன், கொண்டு வந்தீங்களா? பிள்ளைகள் கேட்பார்கள், வாப்பா எனக்கு இந்த சாமணம் வாங்கி தர சொன்னேன், நீங்க வாங்கி கொண்டு வந்தீங்களா? இவர் சொல்வார், இவர் சில நேரத்தில் பஜாரில் இருந்து, இவருடைய தொழில் செய்கின்ற இடத்திலிருந்து பலவிதமான கவலையோடு, பலவிதமான டென்ஷனோடு அவர் அங்கே வீட்டுக்கு திரும்பி இருப்பார். இப்பொழுது என்ன வரும் இவருக்கு? அங்கே கேட்கின்ற பொழுதெல்லாம் கோபமும் வந்துவிடும், கேட்கின்ற பொழுது எதையாவது சொல்லிவிடுவார். இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் இந்த, அதாவது துஆக்களை, நபி அவர்களுடைய சுன்னத்துக்களை விட்டு நினைத்த பிரகாரம் தங்களுடைய வீடுகளை பாவிக்கின்ற பொழுது அல்லாஹ் நிம்மதி இல்லாத, அந்த சந்தோஷம் இல்லாத நிலைமைகளை உண்டு பண்ணி வைக்கின்றான். சகோதரர்களே, ஒரு மனிதன் வீட்டிலிருந்து வெளியே செல்லுகின்ற பொழுதும் நல்ல முறையிலே வீட்டிலே சந்தோஷமாக காலத்தை கழித்தான், வெளியே செல்கின்றான், ஈமானுடைய சூழல் வெளியே செல்கின்றான். வெளியே செல்லக்கூடிய நேரத்திலே பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ், சாதாரண வார்த்தை, நாங்கள் எல்லோரும் தெரிந்த வார்த்தை, ஓதி சென்று விட்டால் மலக்குமார்கள் என்ன தெரியுமா எங்களை பார்த்து சொல்வார்கள், என்ன தேவைக்காக வீட்டிலிருந்து வெளியே செல்கின்றீர்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தருவானாக. நீங்கள் வெளியே செல்லக்கூடிய காலத்திலே உங்களை அல்லாஹ் எல்லா விதமான தீங்குகளை விட்டும் பாதுகாப்பானாக. எவ்வளவு பெரிய துஆக்கள் சகோதரர்களே, எங்களுடைய தேவை நிறைவேறணும், அதே போன்று வெளியிலே உள்ள நிலைமைகள் இருந்து தீங்குகள் இருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இது கட்டாயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான விஷயங்கள். அப்படியாய் அந்த விடயத்தை அல்லாஹ் எங்களுடைய வீட்டிலிருந்து நாங்கள் வெளியே செல்லுகின்ற பொழுது இந்த துஆக்களை ஓதி செல்லும் பொழுது அல்லாஹ் அதனை நிறைவேற்றி தருகின்றான். ஒன்றுமே இல்லை, நாங்கள் எங்களுடைய வீடுதானே நினைத்த பிரகாரம் நுழைவோம், நினைத்த பிரகாரம் வெளியே செல்வோம் என்று சென்று விட்டால் இந்த துஆக்கள் கூட எங்களுக்கு கிடைக்காது. இந்த துஆக்கள் கூட கிடைக்காது. எவ்வளவு தான் தேவை நிறைவேற வேண்டும் என்று கஷ்டப்பட்டு பல தரப்புகளை நாங்கள் பல தரப்பட்ட முயற்சிகள் செய்தாலும் சில நேரத்திலே அந்த தேவை நிறைவேறாத கட்டம் இருக்கிறது. பல பிரச்சனைகளுக்குள்ளே நாங்கள் வெளியே சென்று மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலைமைகளும் இருக்கின்றது. நபி அவர்களுடைய ஒரு சுன்னா, ஒரு சுன்னத்தை நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது எவ்வளவு பெரிய நிம்மதிகளை அல்லாஹ் தருகின்றான். சகோதரர்களே, இவைகள் தான் எங்களுடைய வீடுகளிலே உருவாக்கப்படக்கூடிய அமல்கள். நாங்கள் நினைத்த பிரகாரம் வீட்டை கட்டிவிட்டோம், வீட்டை வாங்கிவிட்டோம் என்பதற்காக வீட்டை வெறுமனை அலங்கரிப்பது, வீட்டை வெறுமனை அலங்கரிப்பது, அங்கே அதாவது வைக்க வேண்டிய தளபாடங்களை அதிகரிப்பது. சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, தேவைக்கு அனைத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள், பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த வீட்டை வெறுமனே உலகத்தினுடைய பொருட்களை கொண்டு அலங்கார பீடமாக, அதனை ஒரு காட்சி பொருள் வைக்கக்கூடிய அமைப்பை போல ஒரு இடமாக எங்களுடைய வீடை நாங்கள் அமைத்துக் கொள்ளக் கூடாது. எங்களுடைய வீட்டுக்கு ஒருவர் வந்தால், ஒரு மூமினுடைய வீட்டுக்கு இன்னொருவர் வந்தால், அந்த வீட்டிலிருந்து வெளியாகி செல்லுகின்ற பொழுது ஒரு மாற்றத்துடன் செல்ல வேண்டும். அந்த வீட்டிலே நாலு விடயங்கள் அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய வீடாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று நாங்கள் என்ன செய்கின்றோம், ஒருவருடைய ஒரு வீட்டுக்கு சென்று விட்டால் அங்கே இருக்கக்கூடிய சோஃபாவை நாங்கள் பார்க்கின்றோம், அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை பொருளை பார்க்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய உள்ளத்திலே வருகின்றது, இதே போன்ற பொருளை என்னுடைய வீட்டிலும் வாங்கி நான் வைத்தால் எவ்வளவு நல்லாக இருக்கும், எவ்வளவு அழகாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். சில நேரத்திலே வசதி இருந்தால் வாங்கி விடுகின்றோம், வசதி இல்லையாயே எப்படியாவது நான் இதே போன்ற பொருளை எனது வீட்டுக்குள்ளே நான் வைக்க வேண்டும், நான் அந்த வீட்டிலே பார்த்தேனே அதை என்னுடைய வீட்டிலே வைக்க வேண்டும் என்ற முடிவு வந்துவிட்டால், வசதி இல்லாவிட்டால் கடன் எடுப்பான், இல்லாவிட்டால் அவனுக்கு சரியான ஒரு ஈமானுடைய சிந்தனை இல்லாத மனிதனாக இருந்தால் அவன் களவும் எடுப்பான், கொள்ளையும் அடிப்பான். சகோதரர்களே, இதுதான் இன்று நடக்கின்றது. அதே நேரத்திலே அந்த வீட்டுக்கு சென்று வருகின்ற பொழுது அல்லாஹுவை பற்றி, நபியை பற்றி, மார்க்கத்தை பற்றி அந்த வீட்டிலே எதையாவது பேசப்பட்டால் அவன் ஈமானுடைய தன்மையோடு திரும்பி அல்லவா செல்கின்றான். அவ்வாறான வீடாகத்தான் எங்களுடைய அந்த இஸ்லாமிய வீடுகள் அமைய வேண்டும். சகோதரர்களே, வெறுமனை உலகத்தை பேசக்கூடிய வீடாக, உலகத்தினுடைய பொருட்களை நிறைக்கக்கூடிய வீடாக, வெறுமனை எங்களுடைய ஓய்வுகளை அங்கே கழிக்கக்கூடிய இடமாக மாத்திரம் எங்களுடைய வீடுகளை அமைக்க கூடாது. எந்த வீட்டிலே அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ்வுடைய திக்ரு அங்கே செய்யப்படுமோ, இபாதத் செய்யப்படுமோ, குர்ஆன் திலாவத் செய்யப்படுமோ, அந்த வீட்டுக்கும் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாத வீட்டுக்கும் நபி அவர்கள் சொன்னார்கள், செத்ததையும் உயிர் உள்ளதையும் போன்று என்பதாக உதாரணம் காட்டினார்கள். எந்த வீடு திக்ரை கொண்டு, அல்லாஹ்வுடைய நாமத்தை கொண்டு அந்த வீடு செழிப்பாக்கப்படுமோ, அந்த வீட்டுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், உயிருள்ள வீடாக இருக்கிறது, செழிப்பான வீடாக இருக்கிறது, சந்தோஷமான வீடாக இருக்கிறது. எந்த வீட்டிலே அல்லாஹ்வுடைய ஞாபகங்கள் இல்லாமல் போய்விடுமோ, அந்த வீடு அது செத்த பிணத்தை போன்று உள்ள வீடாக இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். அதே போன்று சகோதரர்களே, எங்களுடைய வீட்டு சூழலிலே, எங்களுடைய வீட்டுக்குள்ளே நாம் யாரை அழைக்க வேண்டும், எப்படியாப்பட்டவர்களை அழைக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், லா யாக்குல் தஆமக இல்லா தகியுன், உங்களுடைய சாப்பாடை சாப்பிடுவதாக இருந்தாலும் அது ஒரு நல்ல மனிதர் தான் சாப்பிட வேண்டும், ஒரு தக்வா உள்ளவர், அல்லாஹ்வுடைய பயமச்சம் உள்ளவர் தான் சாப்பிட வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லியிருந்தால், எங்களுடைய வீட்டுக்கு எப்படியானவர்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும், எப்படியானவர்களை எங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் அழைக்க வேண்டும், எங்களுடைய வீட்டுக்கு யார் வருகின்றார் சகோதரர்களே, வீட்டில் எப்படியான நடவடிக்கைகள், எப்படியான பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது. சில வீடுகளை பார்க்கின்றோம், எல்லா குடும்ப உறுப்பினர்களும் இருக்கின்றார்கள். அந்த குடும்ப உறுப்பினர்களில் மகரமானவர்களும் இருக்கின்றார்கள், மகரம் இல்லாத அஜ்னபியானவர்களும் இருக்கின்றார்கள். சகோதரர்களே, எல்லோருமாக ஒன்றரை கலந்து சக அமைப்பிலே எல்லோருமாக சாதாரண நிலைமையிலே ஒன்றாக பழகக்கூடிய நிலைமை. மகரம் உள்ளவர்கள் மகரம் இல்லாதவர்கள் எல்லோருமாக ஒன்றாக கலந்து அங்கே பழகுகின்றார்கள், ஒன்றரை கலக்கின்றார்கள், சாதாரணமாக சர்வ சாதாரணமாக அமைத்து விடுகின்றார்கள். அதனால் அந்த வீட்டிலே பார்க்கின்றோம், ஏதாவது பாவகரமான நிலைமைகள் நடக்கின்றது, ஏதாவது தவறுகள் நடக்கின்றது, ஏதாவது பிரச்சனைகள் நடக்கத்தான் செய்கின்றது. சகோதரர்களை, எத்தனையோ வீடுகளில் இப்படியான மகரம் பேணாத தன்மைகளை வைத்து நடந்த பிரச்சனைகள் ஒன்றல்ல, இரண்டல்ல, பத்து அல்ல, நூறு அல்ல, பல்லாயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கிறது. மகரம் பேணாததன் காரணமாக எவ்வாறு மகரங்களை பேணவே, யாருடன் எங்களுக்கு பேச முடியுமோ, யாரை பார்க்க முடியுமோ, எங்களுடைய அந்த உறவு அமைப்பிலே அல்லாஹ் மகரம் என்று யாரை வைத்திருக்கின்றானோ அவர்களுடன் மாத்திரம்தான் பேசவும் முடியும், பார்க்கவும் முடியும், அவர்களுடன் மாத்திரம்தான் முன்னால் இருக்க முடியும். ஆனால் எப்படியோ உள்ளவர்கள் எல்லாம் ஒன்றாக வந்து ஒன்றாக இருந்து சாதாரணமான அமைப்பிலே அந்த வீடுகளிலே அவர்கள் கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வீட்டையும் ஒரு இஸ்லாமிய சூழல் உள்ள வீடு என்று சொல்ல முடியுமா, ஒரு ஈமான் உள்ள வீடு என்று சொல்ல முடியுமா? சகோதரர்களே, இவைகள் தான் எங்களுடைய பிரச்சனைகள் உருவாகுவதற்கு அடிப்படையான காரணிகள். சகோதரர்களே, நாங்கள் உலகத்தினுடைய விடயத்தை யோசிப்பது தேவையில்லை. இவைகள் தான் மார்க்கத்திலே குறைபாடுகள் செய்கின்ற பொழுது அல்லாஹ் பலதரப்பட்ட பிரச்சனைகளை எங்களுக்கு உண்டாக்கி விடுவான். நாங்கள் வீட்டிலே தொழுகை இல்லாதவர்களாக, வீட்டிலே இபாதத் இல்லாதவர்களாக இருக்கின்ற பொழுது பலவிதமான சோதனைகள் அந்த வீட்டுக்கு வரும், அல்லாஹ்வுடைய தண்டனைகள் வரும். அந்த தண்டனை எங்களுடைய வீட்டுக்கு மாத்திரமல்ல, பலதரப்பட்ட வீடுகளையும் சூழத்தான் அந்த தண்டனைகள் கூட வருகின்றது. சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து முறையிடுகின்றார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டிலே பல காலமாக கஷ்டமாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ், பஞ்சமாக இருக்கின்றது யா ரசூலல்லாஹ். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கின்றார்கள், தொழுகை இல்லாத மனிதருடைய பார்வை உங்களுடைய வீட்டினுடைய உள்பகுதிக்கு படுகின்றது. தொழுகை இல்லாத மனிதனுடைய பார்வை உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே படுகின்றது. அப்படியாயின் உங்களுடைய வீட்டுக்கு ஒரு திரையை, ஒரு கேட்டனை போட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே, அப்படியாயின் எத்தனை பேர்கள் தொழுகை இல்லாதவர்கள் கூட எங்களுடைய வீட்டுக்கு வந்து செல்கின்றார்கள். பார்வைக்கே நபி அவர்கள் இவ்வளவு சொன்னார்கள் என்றால், தொழுகை இல்லாதவர்கள் எங்களுடைய வீட்டுக்குள்ளே எத்தனை பேர்கள் இருப்பார்கள், தொழுகையே கிடையாது. வயது வந்துவிட்டால் தொழ வைக்க வேண்டும், அவர்கள் தொழ வேண்டும். அந்த தொழுகை இல்லாதவர்கள் வீட்டிலே இருந்து வாழுகின்ற பொழுது அந்த வீட்டிலே பிரச்சனை, அந்த வீட்டிலே கஷ்டம், அந்த வீட்டிலே நெருக்கடிகள் இல்லாமல் இருக்க முடியாது. இவைகள் தான் அடிப்படையான காரணங்கள். சகோதரர்களை, இதே போன்று எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் பார்க்கின்றோம், எத்தனையோ பேர்களுடைய வீடுகளிலே சிலர்கள் என்ன செய்கிறார்கள், அலங்காரத்துக்காக, அழகுக்காக எத்தனையோ எத்தனையோ அதாவது படங்களை, அதே போன்று பல அதாவது அமைப்புகளை தங்களுடைய வீடுகளிலேயே தொங்க விடுகின்றார்கள். அதிலே நல்லவைகளும் இருக்கின்றது, செலவைகள் அனுமதிக்கப்பட்ட விடயங்கள் வீடுகளிலே தொங்க வைக்கப்படுகின்றது, சுவர்களிலே மாட்டி வைக்கப்படுகின்றது. ஆனால் இன்னும் செலவைகள் உருவப்படங்களும் இருக்கின்றது. எந்த வீட்டிலே உருவப்படங்கள் எல்லாம் கொழுவி வைக்கப்படுமோ அந்த வீட்டிலே மலக்குமார்கள் கூட நுழைய மாட்டார்கள், மலக்குமார்கள் கூட நுழைய மாட்டார்கள். அப்படியாயின் அந்த உருவப்படத்துக்கே அப்படி என்றிருந்தால் எத்தனையோ உருவங்கள், எத்தனையோ அமைப்புகள் எங்களுடைய வீட்டுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்றது. நாய் எந்த வீட்டிலே இருக்கின்றதோ அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் ரஹ்மத்துடையவர்கள் வரமாட்டார்கள். அப்படியாயின் அந்த நாய் தான் இல்லை. சகோதரர்களே, என்னென்னமோ எங்களுடைய வீடுகளில் வைத்திருக்கிறோம், அவைகளை எவர்களுடைய வீடுகளில் இருக்கின்றதோ அகற்றி விடுங்கள், நல்லதை வைத்து விடுங்கள், நல்ல விஷயங்களை எங்களுடைய வீட்டிலே கொண்டு வர வேண்டும். சகோதரர்களே, நல்லவர்கள் எங்களுடைய வீட்டிலே உண்டாக வேண்டும், எங்களுடைய வீட்டிலிருந்து உருவாக கூடியவர்கள் சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டும். அவர் ஒரு தாயாக, அவர் ஒரு நல்ல விஷயத்தை பொது சேவை செய்யக்கூடியவராக, ஒரு நல்ல காரியத்தை செய்யக்கூடியவராக, நாலு மனிதர்களுக்கு மத்தியிலே மதிப்புள்ளவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான், ஒரு சாலிஹான மனிதராகத்தான் எங்களுடைய வீடுகளிலே உருவாகக்கூடியவர்கள் உருவாக வேண்டும். எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் வளர்க்கின்ற பிள்ளைகள் மோசமான அமைப்புகளை சமூகத்துக்கும் தனக்கும் செய்யக்கூடியவர்களாக எங்களுடைய வீடுகளை உருவாக்க கூடாது. நாங்கள் பார்க்கின்றோம் முன்னோர்களுடைய சரித்திரங்களை, முன்னோர்கள் தங்களுடைய வீடுகளை எப்படியான குழந்தைகளை வளர்த்திருக்கின்றார்கள், எப்படியானவர்களை அவர்களுடைய வீடுகளில் இருந்து வளர்த்தெடுத்திருக்கின்றார்கள். அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரியதொரு மகான், அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், அவர்களுடைய நிலைமை என்ன, அவர்களுடைய சிறு பிராயத்திலே அவர்களுடைய தாய் அழகான அமைப்பிலே அவர்களை வளர்க்கின்றார்கள். என்ன நடக்கின்றது சகோதரர்களே, ஒரு தடவை இவர்கள் கல்விக்காக படிப்பதற்காக ஒரு பிரயாண கூட்டத்துடன் சேர்ந்து ஒரு இடத்துக்கு செல்கின்றார்கள். செல்லக்கூடிய நேரத்திலே அந்த பிரயாணம், அதாவது வியாபார கூட்டத்தினர்கள் அவர்கள் செல்லக்கூடிய நேரத்திலே இடையிலே வழியில் வைத்து கல், அதாவது கொள்ளைக்காரர்கள் அந்த குரூப்பை மறைத்து அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பணத்தையும் பொருட்களையும் அவர்கள் கைப்பற்றக்கூடிய நிலைமை உண்டாகி விடுகிறது. அதே அந்த வியாபார கூட்டத்தோடு சேர்ந்துதான் இன்னொரு ஊருக்கு அந்த முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சிறு வயதிலே இருக்கின்ற பொழுது தங்களுடைய தாயார் அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்களிடத்திலும் உன்னிடத்தில் என்ன இருக்கின்றது என்பதாக அந்த கொள்ளையர்கள் கேட்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய பையிலே 40 திருஹங்கள் இருக்கின்றது என்பதாக சொல்லுகின்றார்கள். ஆனால் அந்த வியாபார கூட்டத்திலே இருந்தவர்கள் எல்லோருமே பயப்படுகின்றார்கள், தங்களிடம் என்ன இருக்கின்றது என்ற விஷயத்தை கூட சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டால் அவர்கள் பறித்து சென்று விடுவார்கள், எல்லோருக்கும் சொல்லிவிட்டார்கள், யாருமே தன்னிடத்தில் இவ்வளவு இருக்கின்றது என்பதை சொல்லக்கூடாது. ஆனால் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். அதற்கு அப்பொழுது அவர்களுடைய பணத்தை எடுக்கின்றார்கள். அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, ஏப்பா நீ இப்படி செய்தாய், இவ்வளவு சொல்லியும் நீ உன்னுடைய இருக்கக்கூடிய பொருளை பணத்தை சொல்லிவிட்டாயே. அதற்கு சொன்னார்கள், இது என்னுடைய தாய் என்னை வளர்த்தெடுத்த வளர்ப்பின் மாற்றம் தான். இது என்னுடைய தாய் எனக்கு சொல்லி இருக்கின்றார், உயிர் போற கட்டம் வந்தாலும் நீ எதற்காக வேண்டியும் பொய்யை பேசிவிடக் கூடாது என்பதாக சொல்லி இருக்கின்றார். அதனால் இந்த இடத்தில் எவ்வாறு நான் பொய்யை பேசலாம், எனக்கு பேசவே முடியாது, என்னிடத்தில் உள்ளதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும், இது எனக்கு தாய் சொன்ன பழக்கம், தாய் என்னை அப்படித்தான் அவளுடைய மடியில் வைத்து என்னை பழக்கி என்னை அதாவது மனிதராக ஆக்கியிருக்கின்றார். சகோதரர்களே, அப்படியாயேன் இன்று நாங்களும் எங்களுடைய குழந்தைகளை வளர்க்கின்றோம், எங்களுடைய குழந்தைகளை எப்படியான நிலைமையில் வளர்க்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். நாங்கள் நல்ல விஷயத்தை கொண்டே எங்களுடைய குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் சகோதரர்களே. அதே போன்று தான் அல்லாமா ஜுவைனுடைய சரித்திரம் எல்லோருக்கும் தெரிந்தது தான். அவர்களும் என்ன செய்கின்றார்கள், அந்த குழந்தையாக இருக்கின்ற பொழுது அல்லாமா ஜுவைனி ஷாஃபி மதஹபிலே மிக முக்கியமான ஒருவர், அவர்களும் தனது தகப்பன் தன்னுடைய வீட்டிலே வளர்க்கின்ற பொழுது ஹராமான எந்த பொருட்களையும் உட்கொள்ளக் கூடாது, ஹராமான எந்த அமைப்பும் அவர்களுடைய உடம்புக்குள் செல்லக்கூடாது என்று பல அமைப்பிலே வளர்த்தவர்கள். ஒரு கட்டத்திலே பெரியதொரு சபையிலே அவர்கள் அதாவது விவாத மேடையிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், திடீரென்று அந்த பேச்சிலே கொன்னல் ஏற்பட்டு விடுகின்றது. எல்லா மக்களும் சொல்கின்றார்கள், ஏ பெரியவரே என்ன நடந்து விட்டது உங்களுக்கு. அதற்கு பின்னால் தான் அவர்கள் சொல்கின்றார்கள், நடந்தது ஒன்றுமே இல்லை, எனது சிறு பிராயத்திலே நான் பால் குடிக்கின்ற பருவத்திலே எனது தாய் வேலையிலே இருக்கின்ற பொழுது நான் அழுது கொண்டிருந்தேன், பக்கத்து வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடிய அந்த பெண்மணி எனது தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் அவளுடைய பாலை எனக்கு தந்துவிட்டால் அதன் மூலமாக என்னுடைய தகப்பன் அதனை கண்டு உடனே வந்து அதனை வாந்தி எடுத்து அதனை எடுத்து விட்டார்கள் வெளியே. அந்த வாந்தி எடுத்த நேரத்திலும் ஏதாவது ஒரு டொட் ரெண்டு டொட் என்னுடைய உடலிலே இருந்திருக்குமே, அதனுடைய தாக்கம் தான் இந்த சபையிலே நான் பேசுகின்ற பொழுது என்னுடைய பேச்சிலே கொன்னல் ஏற்பட்டது, இதுதான் காரணம் என்பதாக சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே, அவர்கள் அல்லாமா ஜுவைனுடைய தகப்பனும் தன்னுடைய வீட்டுக்கு யார் வருகின்றார், எப்படியானவர்கள் வருகின்றார்கள், தன்னுடைய பிள்ளைகளுடன் எப்படி பழகுகின்றார்கள், எல்லாவற்றையும் நன்கு கவனிக்கக்கூடிய ஒருவராகத்தான் இருந்தார்கள். அப்படியாயேன் எங்களுடைய வீடுகளுக்கு எப்படி உள்ளவர்கள் வருகின்றார்கள், யார் வந்து எங்களுடைய குழந்தைகளுடன் பேசுகின்றார்கள், கதைக்கின்றார்கள், யாருடன் எங்களுடைய வீட்டிலே வரக்கூடிய நேரத்திலே யாருக்கு அனுமதி அளிக்க, எல்லாவற்றை நாங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. ஒவ்வொன்றை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதனால் நாங்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறு பள்ளி வாயில் எங்களுக்கு நிம்மதியை தருகின்றதோ, பள்ளி வாயில் எப்படி சந்தோஷத்தை தருகிறதோ, அதே போன்று எங்களுடைய வீடுகளும் எங்களுக்கு நிம்மதியான, எங்களுக்கு சந்தோஷமான ஒரு நிலைமையை தர வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுடைய வீடுகள் அனைத்தையும் இஸ்லாமிய சூழலிலே உள்ள வீடாக ஆக்கி தந்தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய வீடுகளிலே உள்ள பிரச்சனைகளை, குழப்பங்களை, நெருக்கடிகளை அனைத்தையும் விட்டு எங்களை நீக்கி அமைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வீட்டிலே உனது ரஹ்மத்தை, உனது அமைதியை, நிம்மதியை, சந்தோஷத்தை, பரக்கத்தை, ரஹ்மத்தை எங்களுடைய வீடுகளுக்கு தந்தருவாயாக. எங்களுடைய வீடுகளை தீங்குகளை விட்டும் பாதுகாப்பாயாக. முழுமையாக இஸ்லாமிய ஈமானுடைய சூழலை எங்களுடைய வீடுகளிலே நீ நிலை கொள்ள வைப்பாயாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures visit slhub.com.